இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுவக்கத்தினை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை துணை கொண்டும் 16வது வட்டத்து குருமூர்த்திகள் அவர்கள் அருள் செய்துள்ள கதவுரையின் துணை கொண்டும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். 2வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை தொடர்ந்து இருந்து வருகின்றது. இந்த 2வது சூத்திரத்து 3வது அதிகரணமானது சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற தத்துவங்களுடைய தோற்றம் குறித்தும் தொழிற்பாடு குறித்தும் மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் அருமையான திருவருத்தங்களிலே எடுத்துரைக்கின்ற பகுதியாகும். இவற்றிற்கு மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரை, விசேட உரை ஆகியவற்றின் துணை கொண்டு தத்துவங்கள் குறித்த அரிய பல செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம். சிவஞான சித்தியார் நூலிலே சுத்த தத்துவங்கள் 5 குறித்து ஓர் ஏய்வு பற்றி முதல் சூத்திரத்திலேயே சொல்லியாகிவிட்டது. ஆகையினாலே சுத்த தத்துவங்கள் 5 தவிர்த்த ஏனைய அசுத்த தத்துவங்கள் 31 குறித்த செய்திகள் தான் இந்த 2வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே சொல்லப்படுகின்றன. அந்த 31 தத்துவங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. அவற்றுள் வித்யா தத்துவங்கள் 7 குறித்த பாடல்களை சிந்தித்துவிட்டு அதன்பின் ஆன்ம தத்துவங்கள் 24 சொல்லக்கூடிய பாடல்களிலே இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்களிலே இறுதியாக உள்ள பஞ்சபூதங்களை குறித்து விளக்கக்கூடிய பாடல்களை சிந்திக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லும் பொழுது அவற்றை 3 பிரிவுகளாக நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞானிகள் பிரித்து காட்டுகின்றார். அவையெல்லாம் நமக்கு புதிய அரிய செய்திகளாக இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் என்று மாத்திரம்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த பூதங்களை அகப்பூதங்கள், புறப்பூதங்கள், அகப்புற பூதங்கள் என்று 3 பிரிவாக வைத்து நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக பூதங்களை மட்டுமன்று எல்லா தத்துவங்களுமே இவ்வாறு அகம், அகப்புறம், புறம் என்று 3 வகைப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தத்துவங்கள் எல்லாம் அகமும் அகப்புறமும் புறமும் என 3 வகைப்படும். அவற்றுள் பூதங்களில் வைத்து புறப்பூதங்களில் படும் விசேடம் கூறுகின்றார் என்று தோற்றுவாய் செய்கின்றார்கள் வருகின்ற பாடலுக்கு. ஆகவே தத்துவங்கள் யாவுமே அகம் என்றும் அகப்புறம் என்றும் புறம் என்றும் 3 வகைப்படும் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு ஒரு சார பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் புறம், இந்திரியங்களும் புறம் என்றால் பூதங்கள் புறத்தே இருக்கின்றன, இந்திரியங்களும் புறத்தே உள்ள தூள உடலில் இருக்கின்றன, எனவே இந்திரியங்கள் பூதங்கள் எல்லாம் புறம், அந்தக்கரணங்கள் அகப்புறம், கலாதிகள் அகம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு தத்துவமுமே அகம் என்றும் அகப்புறம் என்றும் புறம் என்றும் 3 வகைப்படுகின்றது என்ற உண்மையினை சிவஞான சுவாமிகள் பூதங்களில் வைத்து கூறுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. புறப்பூதங்கள் குறித்த பாடல்கள் தான் இனி வர இருக்கின்றன என்று குறிப்பிட்ட நம்முடைய சிவஞான சுவாமிகள் அந்த பாடல்களினுடைய முடிவிலே அகப்பூதங்கள் குறித்து இந்த பாடலிலே சொன்னார், அகப்புற பூதங்கள் குறித்தும் அந்த பாடலிலே சொன்னார் என்று குறிப்பிடுவதன் மூலம், முந்தைய பாடல்களை காட்டி குறிப்பிடுவதன் மூலம் பூதங்கள் எப்படி அகம் என்றும் புறம் என்றும் அகப்புறம் என்றும் 3 வகையாக இருக்கின்றனவோ அது மாதிரிதான் பிற தத்துவங்களும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகையினாலே கலாதிகள் அகம், அந்தக்கரணங்கள் அகப்புறம், இந்திரியங்களும் பூதங்களும் புறம் என்று அந்த முறையிலே இங்கு இந்த அகம் புறம் அகப்புறம் என்று சொல்லப்பட்டது என்று கொள்வதற்கு வழியில்லை. அந்த செய்தி ஏற்கனவே வாயாதி சோத்திராதி புறத்து வாழ் கருவியாகும் என்ற பாடலிலேயே பெறப்பட்டது. ஆகையினாலே ஒவ்வொரு தத்துவமுமே அகம் என்றும் அகப்புறம் என்றும் புறம் என்றும் 3 வகைத்தாய் இருக்கின்றன என்ற உண்மைதான் இங்கே நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முறையிலே இப்பொழுது புறப்பூதங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றனுடைய குணத்தையும் ஒவ்வொன்றனுடைய தொழிலையும் இந்த பாடலிலே ஆசிரியர் அருணதி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு வருகின்றார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். இரந்தரமாகி வாழ்ந்தான் இடம் கொடுத்திடும் சலித்து பறந்த அவை திரட்டும் கால் தீ சுட்டு ஒன்றுவித்தல் பண்ணும் நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதஞ்செய்யும் நீர் மண் தானும் உரந்தரும் கடினமாகி தரித்திடும் உணர்ந்து கொள்ளே என்பது அந்த பாடல். இதற்கு மாதவ சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை மிகவும் சுருக்கமாக உள்ளது. சுருக்கமான பொழிப்புரையின் துணை கொண்டே இந்த பாடலின் பொருளை உணர்ந்து கொள்ள இயலும் என்று சொல்லி அவர்கள் சுருக்கமாக அருள் செய்துள்ளார்கள். காலத்தினுடைய தேவையினை அறிந்து அதனை பதவுரையாக நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளும் உணரத்தக்க வகையிலே நம் மீது கருணையோடு அவர்கள் பதவுரையினை அருள் செய்துள்ளார்கள். பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. ஆகாயம் முதலிய ஐம்பெரும் பூதங்கள் முறையே வெளியாதல் இடம் கொடுத்தல் முதலிய குணமும் தொழிலும் உடையன என்பதாம் என்று பொழிப்புரை உள்ளது. ஆகாயம் என்ற ஒரு பூதத்தினுடைய குணத்தையும் தொழிலையும் குறிப்பிட்டு இப்படியே ஏனைய பூதங்களுடைய குணத்தையும் தொழிலையும் இந்த பாடலில் கண்டுகொள்ளலாம் என்ற முறையிலே தம்முடைய பொழிப்புரையினை சிவஞானவர்கள் அருள் செய்துள்ளார். ஆகவே நாம் விளக்கமாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய 16வது குருமூர்த்திகள் அருள் செய்துள்ள பதவுரையினை காண்பது நலமாக. இரந்தரமாகி வாழ்ந்தான் இடம் கொடுத்திடும் என்ற அடியினை வாழ்ந்தான் என்று சொல்லி முதலமைத்துக் கொண்டார்கள். வாழ்ந்தான் ஐம்பெரும் பூதங்களுள் ஆகாயமானது இரந்தரமாகி இடம் கொடுத்திடும். இரந்தரமாகி என்று சொன்னால் வெளியாக விளங்கி வெட்ட வெளியாக விளங்குதல் அதான் இரந்தரமாக இருத்தல். ஆகாயம் என்றாலே வெட்ட வெளி. ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் ஆகாயம் சொன்னா மேல் நோக்கி தான் கையை காட்டும் இல்லையா. ஆனால் ஆகாயம் என்று சொல்லும் பொழுது மேலே இருப்பது மட்டுமன்று எங்கும் நம்மை சூழ்ந்திருப்பது எங்கும் விரிந்து காணப்படுகின்ற வெட்ட வெளிதான் ஆகாயம். அப்படி வெட்ட வெளியாக இருக்கின்ற அந்த தன்மை தான் அதுதான் இரந்தரமாக இருக்கு. வெளியாதல் இரந்தரமாகின்ன வெளியாதல் இடம் கொடுத்திடும் இடம் கொடுத்தல். அப்ப வெளியாக விளங்குதல் ஆகாயத்தினுடைய குணம். இடம் கொடுத்தல் இடம் கொடுத்தல்னா ஏனைய நான்கு பூதங்களும் தங்கி இருப்பதற்கு ஆகாயம் தான் இடம் கொடுக்கின்றது. நிலமாகட்டும் நீராகட்டும் நெருப்பாகட்டும் காற்றாகட்டும் இந்த நான்கு பூதங்களும் எங்கு தங்கியுள்ளன என்று சொன்னால் இந்த ஆகாயத்தில் தான் தங்கியுள்ளன. எனவே ஏனைய நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுத்தல் ஆகாயத்தினுடைய தொழில். வெளியாக விளங்குதல் அதனுடைய இயல்பு. அந்த இயல்பு இருக்க போய் இடம் கொடுத்தல் ஆகிய தொழிலே அதனால் செய்ய முடிகின்றது. வெளியாதல் இடம் கொடுத்தல் ஆகிய குணமும் தொழிலும் உடையதான். அப்ப முதல்ல சொன்ன வெளியாதல் குணம், இரண்டாவது சொன்ன இடம் கொடுத்தல் தொழில். அப்புறம் காற்றை பார்த்தோம் என்றால் கால் வாயுவானது. கால் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன. கண்மேந்திரத்திலே பார்த்தோம் பாதம், அதை தமிழ்ல சொல்லணும்னா கால் தான். கால் என்ற உறுப்பும் உள்ளது. அப்புறம் ஒரு முழு பொருளின் நான்கின் ஒரு பங்கு அதையும் கால் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலே கால் என்பது காற்று என்ற பொருளிலே வருகின்றது. மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் திருவாசகத்து திருவண்ட பகுதியிலே மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் என்று சொல்லும் பொழுது அங்கே காற்றினை கால் என்று சொல்லினாலே குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். காற்று வாயு என்பதும் அதுதான். கால் வாயுவானது சலித்து பறந்து அவை திரட்டும். சலித்தல் பறந்து அவற்றை திரட்டுதல் ஆகிய குணமும் தொழிலும் உடையதாம். சலித்தல் இயங்குதல் ஆகிய குணம் அதுக்கு இருக்கின்றது. எல்லாவற்றையும் திரட்டுதல் ஆகிய தொழிலை அதனால் செய்கின்றது. அப்புறம் தீ தேயுவானது. எங்கெல்லாம் வந்து பாடல வடமொழி சொற்கள் வருகின்றதோ அதற்கு பதவுரை செய்யும் பொழுது தமிழிலும் தமிழில் வரக்கூடிய சொற்களுக்கு அந்த கலை சொற்களுக்கு வடமொழியிலும் இவ்வாறு பதவுரை செய்வது நம்முடைய ஆண்டோர்கள் மக்களுடைய மரபாக இருந்து வருகின்றது. அது இன்று நேற்று அல்ல, பழைய தொல்லாசிரியருடைய உரைகளிலும் நாம் இந்த பாங்கினை காணலாம். அதே பாங்கினை நம்முடைய 16வது குருமூர்த்திகள் செய்துள்ள பதவுரையிலும் காண்கின்றோம். தீ என்று இருக்கின்றது, தேயு என்று அதனை குறிப்பிடுகின்றார்கள். தேயு தீ நெருப்பு எல்லாம் ஒன்றுதான். தேயுவானது சுட்டு ஒன்றுவித்தல் பண்ணும். ஆகவே சுடுதல் அதற்கு குணம், ஒன்றுவித்தல் அதனுடைய தொழில். அப்புறம் நீர் அப்புவானது நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதஞ்செய்யும் இடைவிடாத குளிர்தல் அதனுடைய குணம். பதஞ்செய்தல் அதனுடைய தொழில். இடைவிடாத குளிர்தல் பதஞ்செய்தல் ஆகிய குணமும் தொழிலும் உடையதான். பதஞ்செய்தல் என்று சொன்னால் பிற பொருள்களை குளிர்வித்தல். மந்தானும் பிருதுவியானது உரந்தரும் கடினமாகி தரித்திடும். அப்படின்னா என்ன, வலிதர்தற்கு ஏதுவாகிய கடினமாது, ஆக கடினத்தன்மையோடு விளங்குது. அந்த கடினத்தன்மை தான் நிலத்தினுடைய குணம், பிருதுவி என்பார்கள் நிலத்தை. தரித்திடுதல் தொழில், தரித்திடுதல் அதாவது தாங்குதல். இந்த பூமி எத்தனை பொருள்களை தாங்குகின்றது. வள்ளுவர் பெருந்தகையே சொல்லும் பொழுது இன்னென்ன மாதிரி வாழாதவர்கள் எல்லாம் பூமிக்கு பாரம் என்று சொல்லி குறிப்பிடுவார். ஆகவே பூமியானது அப்படி தாங்குகின்றது எல்லாத்தையும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று கூட குறிப்பிடுவார். தன்னை அகழ்வாரை கூட தாங்குகின்றது. அப்படி தாங்குதல் தான் அதனுடைய தொழில். உணர்ந்து கொள்ளே இவற்றினை அறிவாயாக என்க என்று சொல்லி பதவுரையிலே ஒவ்வொரு பூதத்தினுடைய குணமும் தொழிலும் நமக்கு தெளிவாக விளங்கும் வண்ணம் பதவுரையினை அருளை செய்துள்ளார்கள். ஆக இந்த பாடலிலே புறப்பூதங்களாகிய ஐம்பெரும் பூதங்களுடைய குணங்களும் தொழில்களும் தெரிவிக்கப்பட்டன. இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்றால் அவையும் இந்த புறப்பூதங்களாகிய பஞ்சபூதங்களை பற்றித்தான் அடுத்த வருகின்ற பாடல்களும் பேசுகின்றன. அதிலே இதற்கு அடுத்த பாடலானது இந்த ஐந்து பூதங்களுடைய வடிவம், அப்புறம் அந்த ஐந்து பூதங்களுடைய நிறம், அப்புறம் அவற்றுக்குரிய அவற்றுக்கு ஆதாரமாக உள்ள அக்ஷரங்கள் குறித்த செய்திகளை தருகின்றது அடுத்த பாடல். மண் புனல் அனல் கால் வான் பால் வடிவு நாற்கோணமாகும் தன்பிறை மூன்று கோணம் தகும் அறுகோணம் வட்டம் வண் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூம வண்ணம் எந்தரும் எழுத்துத்தானும் லவரய அவ்வுமாமே என்பது அந்த பாடல். முதலில் பஞ்சபூதங்களுடைய வடிவங்கள் முறையா எந்த வரிசை கிரமமா சொல்லியிருக்காருங்க, முதல்ல நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும். மண் புனல் அனல் கால் வான், அருமையான தமிழ் சொற்களிலே குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். மண் புனல் அதாவது நிலம், நீர், தீ, வழி, வெளி என்று குறிப்பிடுகின்றார். இந்த பூதங்கள் என்ன வடிவங்களை கொண்டுள்ளன, இந்த வருஷப்படியே வடிவங்களையும் சொல்வார். முதல்ல சொல்ற வடிவம் முதல்ல சொன்ன பூதத்துக்குரியது, இரண்டாவது சொல்ற வடிவம் இரண்டாவது சொல்ற பூதத்துக்குரியது. அப்படி நிரல் நிறையாக கொள்ள வேண்டும். நிலம், நீர், தீ, வழி, வெளி ஆகிய அப்பூதங்கள் என்ன வடிவங்களை கொண்டுள்ளன, முறையே நாற்கோணமும் தண்ணிய பிறைபோலும் இருகோணமும் முக்கோணமும் தக்க அறுகோணமும் வட்டமும் ஆகிய ஐவகை வடிவங்களை உடையது. பால் என்று ஒரு சொல் முதலடியிலே வருகின்றது. பால்னா வகைன்னு அர்த்தம், வகைன்னு இருக்கு. இந்த வகையான வடிவங்களை உடையன, அதில் ஐந்துங்கிறத நாம சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஐந்து வகையான வடிவங்களை உடையன என்ன அப்படி பார்த்தா, நிலம்தான் நாற்கோண வடிவம் உடையது. அப்புறம் சொல்லப்பட்ட பூதம் நீர், அது தன்பிறை என்று சொல்லியிருக்கின்றார்களே. தன்பிறை என்று சொல்லும் பொழுது குளிர்ந்த பிறை, பிறை போன்ற வடிவத்தோடு இரண்டு கோணங்கள் கொண்ட வடிவமாக இது இருக்கின்றது. இரு கோணம் என்பதை அங்கே நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குருமூர்த்திகள் அதனை குறிப்பிடுகின்றார்கள். பாடல்ல வந்து இருகோணம் இல்ல, தன் பிறை என்றுதான் இருக்கின்றது. பிறை என்று சொல்லும்பொழுது அதுல ரெண்டு கோணங்கள் வந்து விடுகின்றன. அதாவது ஒரு பானான்னு எழுதுனா அதுல ரெண்டு கோணங்கள் வரும், பானா எழுதுனா ரெண்டு கோணங்கள் வரும், கொஞ்சம் பிறை மாதிரி வளைந்திருக்கின்றது, ரெண்டு கோணங்களை நாங்கள் நாம் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆக தன்பிறை என்று சொல்லும் பொழுது தண்ணிய பிறை போலும் இருகோணமும், குளிர்ந்த பிறை போல இருகோண வடிவமாக இருப்பது எது, நீர். நீரும் குளிர்ச்சியானது, அதற்கு வடிவமும் வந்து குளிர்ந்த பிறை போன்றதுன்னு சொல்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்புறம் வந்து நெருப்பு, அது முக்கோண வடிவம் உடையது. அப்புறம் வலி, வலி என்பது காற்று, அது அறுகோண வடிவினது. அப்புறம் ஆகாயம், அது வட்ட வடிவம் உடையது என்று ஐந்து பூதங்களுக்கும் இப்படி ஐந்து வெவ்வேறு வடிவங்கள் சொல்லப்படுகின்றன. நாம் இந்த பூதங்களிலே இந்த வடிவங்களை காண முடியுமா என்று சொன்னால், நாம் காண்கின்ற பூதங்கள் வேறு, இவை புவனமாகிய பூதங்கள். நாம் நிலத்திலே இருக்கின்றோம், இந்த நிலம் புவனமாகிய நிலம். இங்கே பேசப்படுகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த ஐந்தும் தத்துவங்கள். புவனங்கள் சொல்லும்போது அது உலகங்கள். இந்த உலகங்கள் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை தத்துவங்கள். ஆமா, இந்த இங்க சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கின்றனவே, இந்த பஞ்சபூத தத்துவங்கள் உலகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை. நாம் நம்மை தாங்கக்கூடிய இந்த நிலத்திற்கும் ஆதாரமாக இருப்பது நிலம் என்ற தத்துவம், அதே மாதிரி நீருக்கும் ஆதாரமாக நீர் என்ற தத்துவம் உள்ளது. ஆகவே தத்துவங்களை நாம வந்து இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது, அதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முக்கோண வடிவமாக நெருப்பு இருக்கின்றதா, இருகோண வடிவமாக நீர் இருக்கின்றதா, அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நெருப்பு நீர் இவற்றிலே காண முடியும் என்று சொன்னால் அது அங்கே பொருந்தார். இதெல்லாம் யோக காட்சியிலே புலப்படும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஆக இங்கே தத்துவங்களை பெற்றுக் குறிப்பிடுகின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், புவனங்களாக இருக்கிற பஞ்சபூதங்கள் நமக்கு புறத்தே இருக்கின்றன, அதே சமயத்தில் இங்கே தத்துவங்களாகிய பஞ்சபூதங்களை சொல்லும்போது முதலிலே ஆசிரியர் குறிப்பிட்டார் அல்லவா, புறப்பூதம் அகப்புறப்பூதம் அகப்பூதம். ஆகவே நமக்கு உள்ள கூட இந்த பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கின்றன, நமக்கு புறத்தும் இருக்கின்றன பஞ்சபூத தத்துவங்கள், அது மாதிரி இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நமக்கு அகத்தும் இருக்கின்றன அகப்புறம் என்ற நிலையிலும் இருக்கின்றன. ஆனா உலக வடிவாகிய பஞ்சபூதங்கள் புறத்தை மட்டும்தான் இருக்கின்றன. இங்கு புறத்தே இருக்கின்ற தத்துவ பஞ்சபூதங்களை பற்றி தான் பேசுகின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஐபூதங்களுடைய வடிவங்களை பார்த்தோம். இனி அவற்றின் நிறங்கள், வன் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூமம் பால் வண்ணம், வளவிய அதாவது வளமையான பொன்மையும் பொன்மை பொன்னிறம், அப்புறம் வெண்மை செம்மை கருமை புகை புகைமை புகை நிறம், அப்போ நிலம் பொன்னிறம் நீர் வெண்ணிறம் நெருப்பு செந்நிறம் காற்று கருநிறம் ஆகாயம் புகை நிறம் என்று ஐவகை நிறங்களும் என்று அவற்றுக்கு நிறங்கள் சொல்லப்பட்டன. அப்புறம் அவற்றை தாங்கக்கூடிய அச்சரங்கள், லவரய அவ்வுமாம் எந்தரும் எழுத்து தானுமே, தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்தையும் காரச்சாரியை சேர்த்து சொல்கின்றார்கள். அப்பதான் அந்த எழுத்து என்ன நமக்கு தெளிவா விளங்கும். லகாரமும் வகாரமும் ரகாரமும் யகாரமும் ஹகாரமும் ஆகிய ஐவகை பீசங்களும் ஆகிய இவையும் உடையன என்க பீஜங்கள் என்று சொல்வார். பீஜம் சொல்வார்கள் தமிழ் வழக்கிற்கேற்ப, பீசம் என்று குறிப்பிட்டார். ஆக ல என்ற ஐந்தும் தான் பஞ்சபூதங்களுக்குரிய பீஜாட்சரங்கள். ஹ என்ற இவை வடமொழி அச்சரங்கள். ஹ என்ற அந்த வடமொழி அச்சரம் வந்து தமிழில் கிடையாது என்பதனாலே மற்ற வடமொழியில் இருக்கின்றன தமிழிலும் இருக்கின்றன, அந்த ஹ வந்து வடமொழியில் மட்டும்தான் உள்ளது. ஆகவே தமிழ் வழக்கிற்கு ஏற்ப அதை அ என்று போட்டுக்கொண்டார்கள். ஆனாலும் அது ஹ என்ற அச்சரம் என்று நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய 16வது குருமூர்த்திகள் அதை ஹகாரம் ஹ என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உண்மை விளக்கத்திலும் இதே செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. எழுத்து லவரைய அப்பாராதிக்கென்றும் அழுத்தமதாய் நிற்கும், அது அழுத்தமாய் நிற்கும் என்பதனாலே அவற்றை தாங்கக்கூடிய வலுவான பீஜமாக இந்த எழுத்துக்கள் உள்ளன என்பது குறிப்பிடப்படுகின்றது. இந்த பீஜாட்சரங்கள்லாம் மிக முக்கியமான மந்திரங்கள். இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் தேவைதானா என்று கேட்டு வருகின்ற காலத்தில் இருக்கின்றோம். நிச்சயம் இவையெல்லாம் தேவைதான் என்பதற்கு நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களே நமக்கு தகுந்த பிரமாணமாக உள்ளன. இந்த ல வ ர ய ஹ என்ற அச்சரங்கள் இருக்கின்றனவே, இவை வந்து மிக முக்கியமானவை. அதாவது நியாசம் முடிந்த பிறகு தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அப்புறம் இந்த ஐந்து பீஜாட்சரங்களோடு பஞ்சபூதங்களை தொடர்புபடுத்தி மந்திரங்களை சொல்வது மரபாக இருந்து வருகின்றது. அந்த பீஜாட்சரங்களைத்தான் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன என்பதை நாம் இங்கே தவறாமல் நினைவு கொள்ள வேண்டும். இந்த ல ஹ ய ர வ என்ற இந்த பீஜாட்சரங்களை வந்து அதிலே அந்த பஞ்சபூதங்களோடு சேர்த்து குறிப்பிடும் பொழுது அந்த மந்திரங்கள் இவ்வாறு வருகின்றன. லம் பிருத்திவியாத்மிகாயை கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாஷாத்மிகாயை புஷ்பாணி சமர்ப்பயாமி, எம் வாய்வாத்மிகாயை தூபம் ஆக்ராபயாமி, ரம் அக்னியாத்மிகாயை தீபம் தர்சயாமி, வம் அமிர்தாத்மிகாயை அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி என்று இந்த ஐந்து பீஜாசனங்களும் வரும்படியான மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த அதுவும் அந்தந்த பூதங்களோடு ல வந்து நிலத்துக்குரிய அக்ஷரம், லம் பிருத்திவி ஆத்மிகாயை என்று வருகின்றது, பிருத்திவி என்று வருகின்றது, லானாவை தொடர்ந்து ஹானாவை தொடர்ந்து ஆகாசம் வருகின்றது, ஆகாசத்துக்குரிய அக்ஷரம் அது. யானாவை தொடர்ந்து வாயு வருகின்றது, காற்று. ராணாவை தொடர்ந்து அக்னி வருகின்றது, அது நெருப்பு. வானாவை தொடர்ந்து அமிர்தம், அது நீர். ஆக அந்தந்த அக்ஷரம் அந்தந்த பூதங்களோடு சேர்ந்து இங்கே மந்திரங்களிலே பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த பீஜாட்சரங்களை நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் குறிப்பிட்டு சொல்வதிலிருந்தே இந்த பீஜாட்சரங்களாகிய மந்திரம், அந்த மந்திரக்கிரியை பாவனையோடு கூடிய ஆகம பூஜைகள் நம்முடைய அவைதான் நம்முடைய சாஸ்திர சம்மதமானவை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உண்மை விளக்கமும் இதே அக்ஷரங்களை குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த நூல் ஆசிரியர் ஏற்கனவே பஞ்சபிரம மந்திரங்களை குறிப்பிட்டு அந்த பஞ்சபிரம மந்திரங்கள், ஏனைய ஆகம மந்திரங்கள், இந்த மந்திரங்களை சிவசக்தியானது தனக்கு இடமாக கொண்டு இந்த மந்திரங்களை தியானிப்பவர்களுக்கு அந்த மந்திரங்களின் வாயிலாகவே உலக பலன்களையும் கொடுக்கின்றது, ஞான மோட்சங்களையும் கொடுக்கின்றது என்று சொல்லி இந்த ஆசிரியர் குறிப்பிடுவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆசிரியர் திருமுறையிலும் அழுத்தமான பற்று கொண்டவர் என்பது மெய்கண்ட தேவநாயனாருடைய அவதாரம் பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த நூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் அப்பொழுது அவர்கள் சகலாகம பண்டிதராக விளங்கினார்கள். மெய்கண்டாருக்கு சீடராக சேர்ந்த பிறகு இந்த நூலை அருள் செய்தார்கள். அந்த சகலாகம பண்டிதராக விளங்கிய அந்த அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அப்பொழுது திருமுறையை கயிறு சாத்தி தக்க ஒரு பதிக பாடலை கொடுத்து தான் மெய்கண்டாருடைய அவதாரம் நிகழ்வதற்கு காரணமாக விளங்கினார்கள். ஆகவே திருமுறையிலும் இவர்கள் தோய்வுடையவர்கள் தான். அதே சமயத்தில் மந்திரங்களுடைய அவசியத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இனி அடுத்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்களுக்கு அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன. குறிகள் வச்சிரத்தினோடு கோகனதன் சுவத்தி அருகுள்ளி அமுதவிந்து அதிதெய்வம் அயன்மால் ஆதி. அடையாளங்களோடு அதிதெய்வங்களும் சேர்த்து சொல்கின்றார். அதிதெய்வம் அயன்மால் ஆதி, செறிவுகள் ஈசனோடு சதாசிவம் பூத தெய்வம், நெறிதரு கலை ஐந்திற்கும் நிகழ்த்துவர் இந்த நீர்மை. குறிகள் வச்சிரத்தினோடு கோகனதன் சுவத்தி அறுபுள்ளி அமுத விந்து. இதுல பஞ்சபூதங்களுடைய குறிகள் சொல்லப்படுகின்றன. குறிகள்னா அடையாளங்கள். எவையெல்லாம்? வஜ்ஜிரமும் தாமரையும் ஸ்வத்திகமும் அறுபுள்ளியும் அமுத விந்துவுமாகிய ஐந்து அடையாளங்கள். ஆக முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிலத்திற்கு வஜ்ஜிரம் அடையாளம், நீருக்கு தாமரை, நெருப்புக்கு ஸ்வத்திகம், காற்றுக்கு அறுபுள்ளி, அறுபுள்ளின்னா ஆறு புள்ளி, அப்புறம் ஆகாயத்துக்கு அமுத விந்து, இந்த ஐந்தும் அடையாளங்கள். அதிதெய்வங்கள், தெய்வம் அயன் மால் ஆதி செறிப்புகள் ஈசனோடு சதாசிவ். அயன் மால் ஆதி, ஆதி செறிப்புகள் ஈசனோடு. அயனும் மாலும் ருத்ரனும், ருத்ரன் சொல்லக்கூடிய இடத்துல ஆதி என்று சொல்கின்றார். ஆதி என்று சொன்னது ருத்ரன் வைத்துக் கொள்ள வேண்டும். செறிப்புகள் ஈசனோடு, மிக்க புகழினுடைய மகேசன், சதாசிவன். இவர்கள் ஐந்து பேரும் தான் அதிதெய்வங்கள். எப்படி? நிலத்துக்கு அதிதெய்வம் அயன், அதாவது நான்முகன். நீருக்கு அதிதெய்வம் மால், திருமால். நெருப்புக்கு அதிதெய்வம் ருத்ரன், அதுதான் ஆதின்னு குறிப்பிடுகின்றார் ருத்ரன். அப்புறம் காற்றுக்கு அதிதெய்வம் மகேசன், ஆகாயத்துக்கு அதிதெய்வம் சதாசிவன். இந்த அதிதெய்வங்கள் வந்து பஞ்சபூதங்களுக்கு எப்படி இப்படி இவ்வாறு அதிதெய்வங்கள் சொல்லியிருக்கின்றார்களோ அதை போலவே பஞ்ச கலைகளுக்கும், முன்னால் பார்த்தோம் பஞ்ச கலைகள், நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை என்று ஐந்து கலைகள். இந்த ஐந்து கலைகளுக்கும் அதிதெய்வங்கள் சொல்லும் பொழுது இதே போன்றுதான் சொல்வார்கள். நிவிற்த்திக்கு பிரம்மா நான்முகன், பிரதிட்டா கலைக்கு திருமால், வித்யா கலைக்கு ருத்திரன், சாந்தி கலைக்கு மகேசன், சாந்தி அதீத கலைக்கு சதாசிவன் என்று ஐந்து பூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் சொன்ன மாதிரியே ஐந்து கலைகளுக்கும் சொல்கின்றார்கள். ஆக அந்த செய்தியும் இங்க சேர்த்து சொல்கின்றார். இங்க ஐந்து பூதங்களை பற்றி தான் விளக்க வேண்டும். ஆகவே தொடர்புடைய செய்திகளையும் ஆசிரியர் நமக்காக இணைத்துக் கூறுகின்ற பாங்கினை நாம் இங்கே எண்ணி போற்ற வேண்டியுள்ளது. வஜ்ரம் முதலிய அடையாளம் ஐந்தும், அயன் முதலாகிய அதிதெய்வம் ஐந்தும் ஆகிய இவையும் அப்பூதங்கள் முறையே உடையனவாம். இவை நிவர்த்தி முதலிய கலைகளுக்கும் இவ்வாறே கூறப்படும் என்பதா என்று பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. இவை மூன்று செய்யுளானும் புறப்பூதங்களது இயல்பு வேறெடுத்துக்கொண்டு வகுத்து கூறப்பட்டன. மற்ற தத்துவங்களுக்கெல்லாம் வேறாக இந்த புறப்பூதங்களை வைத்து இந்த மூன்று பாடல்களும் அவற்றினுடைய இயல்புகளை எல்லாம் சொன்னன. என்னென்ன இயல்புகள்லாம்? அவ பஞ்சபூதங்களுடைய குணம், அவற்றின் தொழில், அப்புறம் அவற்றின் வடிவம், நிறம், அவற்றுக்குரிய அக்ஷரம், அப்புறம் அவற்றுக்குரிய அடையாளங்கள், அவற்றுக்குரிய அதிதெய்வங்கள், இவை ஆகும். இவையெல்லாம் உண்மை விளக்கத்திலும் காணத்தக்கன. இனி அகப்பூதங்கள், அகப்புற பூதங்கள் என்றும் நம்முடைய சிவஞான சுவாமிகள் இந்த பூதங்கள் குறித்த பாடலின் தோற்றுவாயிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா. ஆக புறப்பூதங்களைத்தான் இந்த மூன்று பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருப்பதனாலே, அப்ப அகப்பூதங்கள் அகப்புற பூதங்கள் பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேள்வி எழும் அல்லவா. அவற்றை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஏனை அகப்பூதங்களது இயல்பு எங்க சொல்லியிருக்கார் அகப்பூதங்களை பத்தி அப்படின்னா, நேச இந்திரியங்கட்கு நிகழறிவு இதனார் காண்டு வனவும். இது தன்மாத்திரையை குறித்து நாம பார்த்த பாடல். அதுல சொன்னார் இந்த தன்மாத்திரைகள் இருக்கின்றனவே, அவை வந்து இந்திரியங்கள் தத்தம் புலன்களை அறிவதற்கு அவற்றை வலிமை செய்து நிற்பன என்று சொல்லி தன்மாத்திரைகளை குறிப்பிட்டார். அது மட்டுமா, இந்த தன்மாத்திரைகளும் மனம் முதலிய அந்தக்கரணங்களும் சேர்ந்துதான் புரியட்டக தேகம் என்று விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். அதிலே அந்த செய்தியின் மூலம் நாம் வந்து என்ன தெரிந்து கொள்ளலாம், இந்த அதிகரணத்தில் தான் குறிப்பிட்டார். இந்த இரண்டாவது யுத்தத்தில் இதே மூன்றாம் அதிகரணத்தில் 64 செய்திகளே குறிப்பிட்டார்கள் ஆசிரியர் அருந்தி சிவம். அதைத்தான் சுவாமிகள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏனை அகப்பூதங்களது இயல்பு நேச இந்திரியங்கட்கு நிகழறிவு இதனார் காண்டும் எனவும். அகப்புறப்பூதங்களது இயல்பு அதே பாடலே சொல்கின்றார். அகப்புறப்பூதங்களுக்கும் அதே பாடல தான், ஆசை சேர் மனாதி தன்மாத்திரை புரியட்டகந்தான் எனவும் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைக்கு ஓதியவாறு பற்றி அறிய கிடந்தன. அந்த 64 செய்திகளிலே சூக்கும பூதம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள், சத்தம் பரிசம் உருவம் ரதம் கந்தம், இந்த 5 தன்மாத்திரைகள் இருக்கின்றனவே, இவற்றை வைத்துக் கொண்டே நாம் அகப்பூதங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், அகப்புறப்பூதங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவஞானவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இந்த அகப்பூதங்கள் அகப்புறப்பூதங்கள் ரெண்டையும் பிரித்து அறிவது அரிதான செயல்தான். ஆனால் நமக்கு துணை செய்வது இந்த நூலில் அளவை இலக்கணம் என்று முதலிலே ஒரு பகுதி வந்தது. அந்த அளவை இலக்கணத்திலே வாஜிற்காட்சி என்பதை விளக்கக்கூடிய பாடல், அந்த பாடல் இந்த அகப்பூதங்களையும் அகப்புறப்பூதங்களையும் பிரித்தறிவதற்கு நமக்கு நன்கு துணை செய்கின்றது. அந்த பாடலுக்கு சிவஞான சுவாமியுடைய உரையினை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அகப்பூதங்களுக்கும் அகப்புறப்பூதங்களுக்கும் அந்த இரண்டையும் பிரித்தறிவதற்கு நமக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு நன்றாக கிடைக்கும். என்னவென்றால், இந்த சூக்ம உடம்பிலே 8 உறுப்புகள், அவை பஞ்சபூதங்கள் 5, அந்தக்கரணங்கள் 3. அந்தக்கரணங்களை 4 சொல்வதுண்டு, 3 அடங்கும் என்றெல்லாம் நாம இந்த அதிகரணத்தை தான் பார்த்தோம். ஏன்னா சித்தமும் மனமும் பொருளால் ஒன்றுதான். அந்த தொழில் வேறுபாடு பற்றி தான் ஒரு தொழிலை செய்யும் போது சிந்தித்தல், ஆகிய தொழில் செய்யும் போது சித்தம், சங்கற்ப விகற்பம் கொள்ளும் பொழுது மனம், இது இதுதானா இதுவா அல்லவா அப்படின்னா சந்தேகப்படும் போது மனம், வெறுமனை சிந்திக்கும் போது சித்தம். மற்றபடி சித்தமும் மனமும் பொருளால் ஒன்றுதான். ஆகவே மனம் அகங்காரம் புத்தி இந்த 3 தான் அந்த கரணங்கள். இவற்றோடு தன்மாத்திரைகள் 5 கூட்டினா 3, 5, 8. இந்த 8 தத்துவங்களால் ஆனது புரியட்டக தேகம், சூக்ம தேகம். இந்த சூக்ம தேகத்தில் உள்ள தன்மாத்திரைகளிலே அவற்றின் காரியங்களாகிய பஞ்சபூதங்களும் அடங்கியுள்ளன. எங்க சூக்ம தேகத்துக்குள்ளேயே தன்மாத்திரைகளும் இருக்கு, அந்த தன்மாத்திரைகளோட ஒட்டிக்கிட்டு பஞ்சபூதங்களும் இருக்கின்றன. அப்போ கண் வந்து உருவத்தை காண்கின்றது என்று சொன்னால், எவற்றையெல்லாம் அந்த கண் துணையாக கொள்கின்றது என்று சொன்னால், கண்ணுக்கு ஆதாரமாக நெருப்பு என்ற